புலம்பெயர் வாழ்வியல் பற்றியதான இந்த தொடரின் இந்த அங்கத்தில் சென்று தடவை ஜெர்மனி நோக்கிய புலம்பெயர்வு பற்றியதான பிரச்சனைகள், தேவைகள் முதலானவைகளை சொல்லியிருந்தோம். திரும்ப ஒரு வகையான மீளாய்வு போல, அதாவது அதற்குரிய சிக்கல்கள், பிரச்சனைகள் என்பனவற்றை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டாலும், நடந்து முடிந்த அந்த நிகழ்வுகளில் இருந்து இன்று வரையிலும் நமக்கு கிடைக்கிற ஆதாரங்கள், புதிது புதிதாக கிடைக்கிற தகவல்கள் இவைகளையும் இந்த ஆய்விலே இணைத்துக் கொள்வது என்பது இந்த ஆய்வை முழுமைப்படுத்த அல்லது கூடிய வரைக்கும் முழுமைப்படுத்த உதவும் என்பதனால் தகவல்கள் சிலவற்றை இப்பொழுது நிறைவாக்கிக் கொள்ளலாம். இந்த நிறைவோடு ஜெர்மனி பற்றிய இந்த புலம்பெயர்வை ஒரு குறித்த அளவுக்காவது முழுமைக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். 1979களில் என்று ஆரம்ப காலங்களில் இந்த பெரும் புலம்பெயர்வை, ஜெர்மனி நோக்கிய பெரும் புலம்பெயர்வை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அதற்கு முன்னாலும் கூட, அதாவது 1970களில் இருந்தே, சரியாக சொன்னால் 71, 72, 73 இந்த ஆண்டுகளிலேயே மிக குறைந்த தொகையினரான நம்மவர்கள் ஜெர்மனி நோக்கி, அதன் பல்வேறு நகரங்கள் நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இந்த படையெடுப்பு என்ற ஒரு பதப்பிரயோகம், அதாவது அங்கிருந்து வாழிடத்து சூழ்நிலைகள், அவர்களின் வாழ்வாதாரங்களையும் உயிர் காப்பு நிலைகளையும் அச்சுறுத்திக் கொள்கிற பொழுது, எந்த இடம் என்று தெரியாமல் வெளியேற வேண்டும் என்று தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த முகவர் நிலையங்கள், மிக குறிப்பாக அவைகளைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் குறித்து கொள்ள வேண்டியது அவசியம். தனது சொந்த லாபங்களுக்காகவோ, தன்னுடைய வருமானங்களுக்காகவோ எந்த அடிப்படையில் அவை செயல்பட்டிருந்தாலும், அவைகளினால் எவ்வளவற்றிற்கு பாதிப்புகளை இந்த புலம்பெயரம் உட்பட்டவர்கள் அனுபவித்திருந்தாலும், கொஞ்சமாவது புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்பவர்கள் ஆரம்பத்தில் அவர்களின் தூண்டுதலினாலேயே வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நான் இப்படி சொல்லிக் கொள்கிறேன் என்பதனால் அந்த முகவர் நிலையங்கள் எல்லாம் மிக உண்மையாக நடந்து கொண்டன என்பது அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு அவர்கள் தேவை முக்கியமாக இருந்தது. புலம்பெயர முற்பட்டவர்களுக்கு உயிர் காப்பும் வாழ்வாதாரமும் முக்கியமாக இருந்தது. ஆக இந்த ரெண்டு கோணங்களும் சந்தித்துக் கொண்ட பொழுது, எது சரி எது பிழை, யார் உண்மை யார் பிழை, இந்த கேள்விகள் எதுவுமே இல்லாமல் பெருமளவு நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய நம்மவர்கள் நாட்டிலே இருந்து வெளியேறினார்கள். அந்த வெளியேற்றுதல் தாராளமாக எங்கெல்லாம் போய்சேர முடியுமோ அப்படி போய்சேருகிற இடங்களுக்கெல்லாம் போய்சேரக்கூடியதான தன்மையில் ஏற்பட்டது. இதிலே முக்கியமாக செல்லும் இடத்திற்கான அனுமதி, விசா என்று நாங்கள் குறிப்பிடுகிறோமே, அந்த விசா பெற்றுக் கொள்வதில் என்னென்ன சலுகைகள், அதே நேரத்தில் என்னென்ன வசதிகள், என்னென்ன உத்திகள் பயன்படுத்தப்பட முடியுமோ அத்தனையும் பயன்படுத்தப்பட்டது. அப்படி பயன்படுத்தப்பட்டதனால் வெவ்வேறு வகையான விசாக்களில், அதாவது ஒரு புலம்பெயர் அகதிக்குரிய விசா என்று இல்லாமல், ஒரு சுற்றுலா பயணிக்குரிய விசாவாக, ஒரு கப்பல் கப்பலில் வேலை தேடி போகிறவர் சீமன்ஸ் விசா என்று குறிப்பிடுவார்கள். அதுவாக அல்லது ஒரு கல்வி கற்றலுக்குரிய ஒரு மாணவருக்கான ஸ்டூடெண்ட் விசா, இவைகளிலெல்லாம் நம்மவர்கள் பயணப்பட்டார்கள். நோக்கம் தங்கள் வாழ்வாதாரத்தை ஸ்தாபித்துக் கொள்வதும் உயிர் பாதுகாப்பு அல்லது நாட்டை விட்டு வெளியேறுதலும் என்பதாக இருந்ததே தவிர, இந்த விசாக்களுக்குரிய தகுதிகளோ இந்த விசாக்களுக்குரிய நோக்கங்களோ இருந்ததில்லை. இதை இன்றைக்காவது மனந்திறந்து நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அன்றைய எங்கள் சூழ்நிலை அப்படி இருந்தது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில நிறைய பேர் பெர்லினிலே, பிராங்க்ஃபர்ட்டிலே, இந்த மாதிரியான நகரங்களிலே நிறைய வந்திறங்கினார்கள். இந்த ஜெர்மனியை பொறுத்தவரையில சர்வதேச விமான நிலையம் அல்லது சர்வதேசத்திற்கு அறியப்பட்ட, இன்னும் சரியாக சொன்னால் நம்மவர்களின் பல பேருக்கு அந்த நாட்களில் ஜெர்மனியினுடைய தலைநகரமே பிராங்க்ஃபர்ட் என்றுதான் அறியப்படுகிற அளவுக்கு அறியப்பட்டதாக இருந்த அந்த நகரம், அதே போல ஜெர்மனியின் தலைநகரமாக இன்றைக்கு விளங்கி பின்னால் மாறிப்போனாலும் இன்றைக்கு மறுபடியும் வந்திருக்கிற தலைநகரம் என்ற வகையிலே பெர்லின், அதுவும் அந்த நேரத்திலே அதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெர்லினுடைய ரெண்டு பகுதிகளிலே மேற்கு பெர்லின், இதற்கு மட்டுமே இந்த அடிப்படையிலேயே இங்குதான் இந்த வெளிப்படையானதான அனுமதி இலவசமானதான அந்த நிலை. மற்றது சுற்றுலா பயணிகளுக்கு எங்கேயும் எப்போதும் என்கிறதான அளவிலே அமைகிறதான அந்த வசதி, இவைகளினாலே நிறைய பேர் இப்படி நம்மவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆக குழுக்களாக, தனி மனிதர்களாக, கொஞ்சம் கொஞ்சம் பேராக, இதுதான் அந்த ஆரம்ப நிலைப்பாடு. இவர்கள் இந்த நகரங்களிலே வருகிற பொழுது பதிவிட அனுமதி உள்ளவர்களாகவும் அதேவேளை பதிவிட அனுமதி இல்லாதவர்களாகவும் இவர்கள் இந்த நாட்டிலே தங்குபவர்களாக ஆனார்கள். இன்றைக்கு இந்த தகவலை நாங்கள் இறைமீட்டி பார்க்கிற பொழுது ஜெர்மனியிலே வாழ்கின்ற பலருக்கு இந்த தகவலை கேட்டால் வியப்பாக இருக்கலாம், நம்ப முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் பல அடிப்படைகளிலே சொல்லிக் கொள்கிற பொழுது சொல்லுவார்கள், ஐரோப்பிய நாடுகளிலே ஜெர்மனி ஒன்றிலே தான் ஒருவர் தான் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்னவாக இருக்கிறார் என்கிற இருக்கும் இடத்திற்கான வதிவிட அனுமதி இல்லாமல் வாழுதல் என்பது முடியாது என்ற ஒரு நிலை இன்றைக்கு ஜெர்மனியில் மட்டும் இருக்கிறது. அது பிரான்சிலோ அல்லது லண்டனிலோ இந்த நிலைமைகள் இல்லை. ஒருவரை தேடி பிடிக்க வேண்டுமாக இருந்தால் ஜெர்மனியில் மிகச்சுலபமாக தேடி பிடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர் எங்கேயாவது ஓரிடத்தில் பதிவு இல்லாமல் ஜெர்மனியில இருக்கவே முடியாது என்றதான நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு 70களில் இந்த நிலைமைகள் இந்த அளவுக்கு இறுக்கமானதாக இல்லை என்பதனால் பதிவிட அனுமதி இல்லாமலும் கூட நிறைய பேர் இவ்வாறு இருந்து கொண்டார்.